நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடங்கும் செய்தி அரங்கில், தேர்தல் தோல்விக்கு பிறகு ஓய்வு பெற விரும்பிய தன்னை ஆதரவாளர்களை வற்புறுத்தி மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்தனர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளவை, ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பிலான வழிமுறைகள் பற்றி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை அரசு ஆக்கப்பூர்வமாக பரிசீலிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர யாழ்ப்பாணத்தில் கூறியவை, மலையகத்தில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்வதற்கு ஊக்குவிப்புகள் நடைபெறுகின்றன என்று வந்துள்ள குற்றச்சாட்டுகள், தமிழகத்தில் விண்கல் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அரசு கூறுவது தொடர்பில் இந்திய புவியியல் துறையின் துணை தலைமை இயக்குநர் பிபிசியிடம் தெரிவித்தவை,
அந்த ஸ்பாட்ல இருந்த புள்ளியில பார்க்கும்போது எந்த விதமான மீட்ரைட் பொருள் ஆப்ஜெக்ட் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. போலீஸால தேடப்பட்ட மீட்ரைட் எங்க கையில இதுவரைக்கும் கிடைக்கல.
இன்ன பிற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் முற்றுகையிடப்பட்டிருந்த பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நிவாரண விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் என்று தான் நம்புவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
At this moment, the logistics are being worked out. So, on the question of level,
அங்கு இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு மோதல்களை நிறுத்துவது தொடர்பில் ஜெர்மனிய மியூனிக் நகரில் கூடிய ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளால் இணக்கம் எட்டப்பட்ட நிலையில் ஐநாவின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இதனிடையே மோதலில் சிக்குண்டுள்ள சமூகத்தினருக்கு உணவு மற்றும் மருந்துகள் ஆகியவற்றை விநியோகிப்பதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மியூனிக்கில் எட்டப்பட்ட இணக்கம் வரவேற்கப்பட்டுள்ள நிலையில் சில சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. குறிப்பாக களத்தில் இது எப்படி செயற்படும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன.
மோதலை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை முன்னரங்குகளில் உள்ள கிளர்ச்சிப் படையினரால் பரிசீலிக்கப்பட வேண்டுமென பல கட்சிகளை உள்ளடக்கிய சிரியாவின் எதிர்க்கட்சி குழு ஒன்றின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். கிளர்ச்சி குழுக்களின் உடன்படிக்கையில் உள்ள போர் நிறுத்த உடன்படிக்கை நிபந்தனையுடன் இருக்கும் என உயர் பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர் ஜோர்ஜ் சப்ரா கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. மியூனிக்கில் எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி ரஷ்யா தான் கூறும் தீவிரவாதிகள் மீது தாக்குதல்களை தொடர்ந்தும் மேற்கொள்ள உள்ளது. ரஷ்யாவின் ஆதரவுள்ள சிரிய அதிபர் பசார் அல் அசாத்திற்கு எதிரான மிதவாத படையினர் மீது ரஷ்யா 70 விதமான வான்தாக்குதல்களை மேற்கொள்வதாக மேற்கத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
லிபியாவில் ராணுவ தலையீடு தொடர்பான சாத்தியங்களை சமாளிப்பதற்கான அவசர ஏற்பாடுகளை துனிஷியா மேற்கொண்டிருக்கிறது. குடியேறிகள் வருகையை கையாள்வதற்கான திட்டம் ஒன்றை வரையும்படி பிராந்திய அதிகாரிகளிடம் துனிஷிய பிரதமர் ஹபீப் எசித் கோரியுள்ளார். 2011ஆம் ஆண்டு கர்னல் கடாபி கட்டாயமாக பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி நடந்த உள்நாட்டு போரின் போது 100,000 அதிகமான லிபியர்கள் துனிஷிய எல்லையை கடந்து சென்றனர். லிபியாவில் ஸ்திரமற்ற நிலைமை தொடர்வதனாலும் போட்டி நாடாளுமன்றங்கள் அதிகாரப் பகிர்வுக்கான இணக்கத்திற்கு வராமையினாலும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் செயற்பாடுகள் அங்கு அதிகரித்திருப்பதனாலும் அங்கு ராணுவ தலையீட்டை மேற்கொள்வது தொடர்பில் மேற்குலக நாடுகள் கவனம் செலுத்தியுள்ளன.
அதிகரித்த குடியேறிகள் பிரச்சனையை எதிர்கொண்டுள்ள கிரேக்கத்தின் எல்லையை பேணுவதில் குறைபாடுகள் உள்ளதாக தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் அதனை சரி செய்து கொள்வதற்கு கிரேக்கத்திற்கு 3 மாத தவணை கொடுத்துள்ளது. செங்கன் வலய நாடுகளிடையே கடவுச்சீட்டு இல்லாமல் சுதந்திரமாக சென்று வரக்கூடிய நிலைமையை இது சிக்கலுக்குள்ளாக்கியுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். கிரேக்கம் கட்டாயம் செய்ய வேண்டியவை என 50 கருமங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்றை கிரேக்கத்திற்கு அவர்கள் வழங்கியுள்ளனர். கிரேக்கம் அதனை செய்ய தவறுமிடத்தில் அகதிகள் நெருக்கடியின் போது ஏனைய நாடுகள் தற்காலிக எல்லை கட்டுப்பாடுகளை விதிக்கும். அது 2 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடும்.
பாகிஸ்தான் கராச்சி நகரில் கடந்த 2 வருட காலப்பகுதியில் நடத்தப்பட்ட முற்றுகைகளில் 94 அதி தீவிர போக்குடைய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு ராணுவ பேச்சாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் பஜ்வா தெரிவித்துள்ளார். குற்ற கும்பல்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை இலக்கு வைத்து கராச்சி நகரில் 2013ஆம் ஆண்டு விரிவான ராணுவ நடவடிக்கை துவங்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இக்காலப்பகுதியில் 7,000 முற்றுகைகள் நடத்தப்பட்டதாகவும் 12,000 அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர் எனவும் ராணுவ பேச்சாளர் ஜெனரல் அசிம் பஜ்வா தெரிவித்தார்.
மாலியின் வடக்கு பகுதியில் உள்ள ஐநா அமைதி காக்கும் படையினரின் முகாம் ஒன்றின் மீது நடந்துள்ள தாக்குதலில் படை வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கிடால் நகருக்கு வெளியே நடந்த இந்த தாக்குதல்களில் மேலும் 30 பேர் காயமடைந்துள்ளனர். ஐநா படையினரின் ட்ரக்குகள் மீதும் விமானங்கள் மீதும் மோட்டார் தாக்குதல்கள் நடந்துள்ளன. வேறு படை முகாம்களிலிருந்து அங்கு உதவி படையினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்த ஐநாவின் பேச்சாளர் ஒருவர் தாக்குதலாளிகள் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் கூறினார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு தான் அரசியலிலிருந்து விலகி இருக்கவே விரும்பினாலும் தனது ஆதரவாளர்களின் வற்புறுத்தல் காரணமாகவே இப்பொழுது அரசியலில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று கூறியுள்ளார். கொழும்பின் புறநகரில் ஒரு அரசியல் அலுவலகத்தையும் அவர் திறந்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றுள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. கூடுதல் தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை நாடாளுமன்றத்தில் தனித்து சுயாதீனமாக இயங்க வேண்டுமென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்த கோரிக்கை கட்சியினால் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைமைத்துவத்தை விமர்சிக்கும் உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட உள்ளதாக சமீப காலமாக தகவல்கள் கசிந்து வந்த நிலையில் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கும் கட்சியின் மறுசீரமைப்பை ஆராய்வதற்குமான கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று கொழும்பில் கூடிய போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ளாத போதிலும் அவரது ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் தனித்து இயங்க வேண்டுமென முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார்.
நாடாளுமன்றத்திற்குள்
தாங்கள் தனித்து இயங்க வேண்டும் என கட்சி உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்த கோரிக்கை எமது இன்றைய கூட்டத்தில் கடும் விமர்சனத்துக்குள்ளானது. இதுபற்றி நாங்கள் விவாதித்தோம். இறுதியாக இதற்கு கட்சி அனுமதி வழங்குவதில்லை என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து உறுப்பினர்களும் இந்த முடிவிற்கு இணங்கியுள்ளனர்
என்று கூறிய அமைச்சர் துமிந்த திசாநாயக்க, கட்சியின் தலைமைத்துவத்தை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
கட்சியிலுள்ள உறுப்பினர்கள் எவரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் கட்சிக்கு என்று யாப்பு விதிமுறைகள் இருக்கின்றன. அதனை மீறும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது
என்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக இருக்கின்ற நிலையில் அவர் இந்த மத்திய குழு கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. மாறாக அவர் தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தை பத்திரமுலையில் இன்று திறந்து வைத்தார். மஹிந்த ராஜபக்ச தலைமையில் புதிய கட்சி உருவாக உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்களான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மஹிந்தவுடன் இணைந்து கொள்வார்களா என்று அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவிடம் கேட்டபோது,
நாங்கள் மஹிந்தவின் கட்சி தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் ஊடாகத்தான் தெரிந்து கொண்டோம். ஆனால் அவரது ஆதரவாளர்கள் என்று கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் இதுபற்றி யாரும் அங்கு பேசவில்லை
என்றார் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க. இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தோல்வியை அடுத்து ஓய்வெடுக்க தீர்மானித்த தன்னை மக்கள்தான் மீள அரசியலுக்குள் கொண்டு வந்தார்கள் என இன்று தனது அரசியல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார்.
நான் கடந்த வருடம் ஜனவரி மாதம் தேர்தலில் தோல்வியுற்றதன் பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பொறுப்பையும் என்னிடம் கேட்டார்கள். நான் கொடுத்து விட்டேன். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் என்னை தேடி வந்தார்கள். மக்களுக்காக நான் மீண்டும் அரசியலுக்குள் வந்தேன்
என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச, பொய்யான பரப்புரை மூலம் தான் ஒழித்து வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தில் 1 சதத்தை காட்டினால் கூட தனது கழுத்தை தானே வெட்டிக்கொள்ள தயார் எனவும் தெரிவித்தார்.
$18 பில்லியன் நான் ஒழித்து வைத்துள்ளேன் என்று கூறுகிறார்கள். நாமல் மீதும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அப்படி கூறுபவர்கள் 1 சதத்தை கண்டுபிடித்துக் கொடுத்தால் நான் எனது கழுத்தை வெட்டிக்கொள்வேன்
என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எப்படி முன்னெடுப்பது என்பது தொடர்பில் மக்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களை அரசு ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் மனித உரிமைகள் விடயத்தில் பொறுப்பு கூறுவதற்காக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை நிறைவேற்றும் நோக்கில் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட உள்ள விசாரணை பொறிமுறை தொடர்பில் நாட்டு மக்களின் கருத்தறிவதற்கான செயற்பாடு இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் தமது கருத்துக்களை இணையத்தின் வழியாக தெரிவிப்பதற்கு இணையதளம் ஒன்றையும் அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்த் யாழ் அரசு அதிபர், படை அதிகாரிகள், விசாரணை பொறிமுறைக்கான ஆலோசனைகளை திரட்டுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இங்கு உரையாற்றிய அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் விசாரணை பொறிமுறைக்கான ஆலோசனைகள் ஏன் திரட்டப்படுகின்றன என்பது குறித்து நீண்ட விளக்கம் அளித்தார்.
Time for us to seize the current opportunity that is before us to implement the provisions of the Geneva resolution.
ஜெனிவா தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக தற்போது எம் முன்னால் உள்ள சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சர்வதேச அழுத்தத்திற்காக நாங்கள் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. எமது நாட்டினதும் மக்களினதும் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உலக நாடுகளில் இலங்கையை பலமுள்ள ஒரு ஜனநாயக நாடாக மாற்றுவதற்கும் நாங்கள் இதனை செய்ய வேண்டியிருக்கின்றது. எமக்கு பல தீர்வுகள் இருக்கின்றன. ஆயினும் உண்மையான நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறலையும் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக பலதரப்பினருடனும் கலந்தாய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் என்பன விவாதத்திற்குரியவை அல்ல என்ற இணக்கப்பாடு நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்றது. நிலையான சமாதானத்தையும் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு நல்லிணக்கமும் பொறுப்பு கூறலும் மிகவும் முக்கியமாகும் என்பதை எமது அரசாங்கம் உளப்பூர்வமாக நம்புகின்றது என்றார் அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள். மக்களை குழப்புவதற்கான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுப்பவர்கள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மங்கள சமரவீரர் கேட்டுக்கொண்டார்.
We owe it to the people of our nation to forge a new future where all citizens will be treated with equal dignity and respect so that
எமது மக்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சம உரிமை உடையவர்களாகவும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் நடத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இதற்காகவே நாங்கள் கடினமான இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். தேசிய நல்லிணக்கம் என்ற இலக்கை அடைவதற்காக இந்த பொறிமுறை அவசியமாகின்றது. ஏற்கனவே புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக மக்களிடம் கலந்தாய்வு செய்யும் நடவடிக்கைகள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போன்று உண்மை, நீதி, நல்லிணக்கம் மற்றும் மீள் நிகழ என்ற நான்கு அம்சங்களை உள்ளடக்கிய தேசிய நல்லிணக்க பொறிமுறையை உருவாக்குவதற்கான கலந்தாலோசனையை இன்று ஆரம்பித்து வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கில் உள்ள வங்குரோத்து அரசியல்வாதிகளும் தீவிரவாதிகளும் மக்களை உசுப்பி விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தெற்கிலும் இத்தகைய அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது குறித்து நாட்டு மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றார் அமைச்சர் மங்கள சமரவீர.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் கருக்கலைப்பு சட்ட விரோதம் என்று இருக்கும் நிலையில் மலையகத்தில் கருக்கலைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான சில நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்று அரச வைத்திய அதிகாரி ஒருவர் நாட்டின் காவல்துறை தலைவருக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
மலையக தோட்ட பகுதிகளில் பெண்கள் மத்தியில் சட்டவிரோத கருக்கலைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்பு நொய்ரலியா மாவட்டத்தில் உள்ள கொட்டக்கல பிரதேசத்தில் பாலியல் மற்றும் இனவிருத்தி தொடர்பான கருத்தரங்கொன்று நடைபெற்றது. தன்னார்வ தொண்டர் அமைப்பொன்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கு முடிவடைந்த பின்னர் அந்த அமைப்பைச் சேர்ந்த பெண்ணொருவர் சட்டவிரோத கருக்கலைப்பை ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செயற்பாடு சட்டவிரோத கருக்கலைப்புக்கு பெண்கள் தூண்டப்படுவதாகவே அமைகின்றது என்கின்றார் கொட்டக்கல பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜனத் அபயகுணரத்ன. இது தொடர்பில் போலீஸ்மா அதிபதிக்கு அவர் எழுத்து மூலம் முறைப்பாடொன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். இந்த கருத்தரங்கில் எமது அலுவலகத்தில் பணியாற்றும் குடும்ப நல உத்தியோகத்தரும் பங்கு பெற்றிருந்தார். கருத்தரங்கு முடிந்த பின்னர் குறித்த அமைப்பைச் சேர்ந்த பெண்ணொருவர் அவரை சந்தித்து தேவையற்ற கற்பம் தரித்தல் தொடர்பாக விசாரித்துள்ளார். அவ்வேளை தொலைபேசி இலக்கங்கள் குறிப்பிடப்பட்ட ஸ்டிக்கர் போன்ற பிரசுரம் ஒன்று அங்கே அவரிடம் கொடுத்திருக்கின்றார். எதிர்பாராத வகையில் கருத்தரிப்பு ஏற்பட்டால் நுவரெலியாவில் இந்த இடத்துக்கு செல்லுங்கள், அங்கே நிவாரணம் பெற முடியும், கரைக்கலைப்பு செய்ய முடியும் என்று அந்த பெண் கூறியிருக்கின்றார். ரகசியம் பேணப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நான் அறிந்தவரை கருக்கலைப்புக்கு முதற்தடவை துண்டு பிரசுரம் ஒன்றின் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி பிரதேச போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னேற்றகரமான முடிவுகள் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே போலீஸ்மா அதிபதிக்கு கடிதம் மூலம் முறைப்பாடொன்றை எழுதியுள்ளேன். தோட்ட மக்கள் மத்தியில் எவ்வளவுதான் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் ஒரு பகுதியினர் கருத்தடை மாத்திரைகளையோ அல்லது சாதனங்களையோ பயன்படுத்திக் கொள்வதில்லை. இதனால்தான் அவர்கள் கற்பமடைகின்றார்கள். அவ்வளே கருக்கலைப்புக்காக போலி நபர்களை நாடுகின்றார்கள். இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன என்றார் கொட்டக்கல பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜனத் அபயகுணரட்ன. மலையக தோட்ட பெண்களை பொறுத்தவரை சட்டவிரோத கருக்கலைப்பு தொடர்பில் இன்னமும் போதிய விழிப்புணர்வு பெறவில்லை என்கின்றார் மலையகத்தைச் சேர்ந்த பெண் செயற்பாட்டாளர் சந்திரலேகா ஹோமஸ்.
இவர்களுக்கு கருத்தடை மாத்திரைகள் பற்றிய சரியான விளக்கங்களை அரசு சார்பற்ற நிறுவனங்களும் உண்மையாக சரியாக கொடுக்கப்படாது. இதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இவர்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை சம்பளம் மிக குறைவானதாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படை சம்பளத்துடன் இவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கான செலவுகளை இவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது பிரச்சனைகளை எதிர்நோக்க காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கருக்கலைப்புகளை விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வறுமை ஒரு காரணமாக இருக்கின்றது. அரசு சார்ந்த தொழில்துறையில் காணப்படும் மகப்பேற்றுக்கான லீவு 84 நாட்களாக கொடுக்கப்படுகின்றது. இது அவர்களின் உரிமையாகவும் கருதப்படுகின்றது. இது பெருந்தோட்டத்துறை சார்ந்த பெண்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவதாக நான் கருதுகின்றேன். பெருந்தோட்டத்துறை சார்ந்த கம்பெனிகள் பெண்கள் சார்ந்த நலன்களில் அக்கறை செலுத்தாமையும் கம்பெனிகளுடன் தொடர்பு பட்ட அரசியல் தலைமைகள் இதனை அழுத்தி கேட்காமல் இருப்பதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் மலையகத்தைச் சேர்ந்த பெண் செயற்பாட்டாளர் சந்திரலேகா ஹோமஸ். இலங்கையில் கருக்கலைப்பு என்பது குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம். இருந்த போதிலும் கற்பம் அல்லது குழந்தை பிரசவம், தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சந்தர்ப்பங்களிலும் சிறுமிகள் கற்பம் தரித்தல் போன்ற காரணங்களுக்காக சட்டப்படி அனுமதி உண்டு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை தொடர்பான விளையாட்டுச் செய்தி ஒன்றை கேட்பதற்கு முன்னர் தமிழகத்திலிருந்து சில செய்திகள். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் விண்கல் விழுந்ததால் ஒருவர் உயிரிழந்தார் என்று கூறி அவருக்கு அரசு இழப்பீடு வழங்கும் என முதல்வர் ஜெயலலிதா கடந்த வாரம் அறிவித்திருந்தார். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் பல சந்தேகங்கள் எழும்பியுள்ளன. அங்கு விழுந்ததாக கூறப்படுவது விண்கல் அல்ல என்று நாசா விஞ்ஞானி ஒருவர் கூறுகின்றார். இந்நிலையில் அங்கு இந்திய புவியியல் ஆய்வுத்துறை உட்பட பல அமைப்புகள் ஆய்வுகளை செய்து வருகின்றன. நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் விழுந்த விண்கல்லின் பாகங்களை சோதனைக்காக தாங்கள் கோரியும் அவை தங்களிடம் தரப்படவில்லை என இந்திய புவியியல் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அந்த கல் விழுந்த இடத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படும் பள்ளம் விண்கல்லால் ஏற்பட்டதைப் போல தெரியவில்லை என்றும் நேற்று ஆய்வு மேற்கொண்ட புவியியல் ஆய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 6 நாற்றாம்பள்ளியில் உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரியில் விண்ணிலிருந்து விழுந்த பொருள் வெடித்ததால் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 காயமடைந்தனர். இதனை விண்கல் என அறிவித்த தமிழக அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையையும் அறிவித்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் எங்கு விண்கல் விழுந்தாலும் தங்களுக்கு முதலில் தெரிவிக்க வேண்டுமென தமிழக தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதிய இந்திய புவியியல் ஆய்வுத்துறையினர் நேற்று விண்கல் விழுந்த இடத்தை ஆய்வு செய்வதற்காக நாற்றாம்பள்ளி சென்றனர். இந்த ஆய்வு குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய இந்திய புவியியல் ஆய்வுத்துறையின் தமிழக பிரிவின் துணை இயக்குநர் ஜெனரல் ராஜு, தங்களால் அந்த இடத்தை மட்டுமே ஆய்வு செய்ய முடிந்ததே தவிர விண்ணிலிருந்து விழுந்ததாக சொல்லப்படும் பொருளை காவல்துறையினர் தங்களிடம் அளிக்கவில்லை என தெரிவித்தார்.
அந்த ஸ்பாட்ல இருந்த குழியில பார்க்கும்போது எந்த விதமான மீட்ரைட் பொருள் ஆப்ஜெக்ட் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. போலீஸால் தேடப்பட்ட மீட்ரைட் எங்கள் கையில் இதுவரைக்கும் கிடைக்கல. நாங்கள் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பிப்ரவரி 6 விழுந்ததையும் ஜனவரி 26 விழுந்த சாம்பிளையும் கொடுக்க சொன்னோம். இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வந்து இதுவரைக்கும் வரல.
தங்களிடம் காட்டப்பட்ட மற்றொரு கல்லும் விண்கல்லை போல இல்லை என ராஜு தெரிவித்தார்.
அந்த கல்லூரியின் டெரஸ்ல ஒரு இதே மாதிரி ஒரு கல்கள் கிடைக்கிறதுன்னு கூட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தோம், அந்த கல்லை பார்த்தோம். அந்த கல் ஏதோ ஒரு எரிபொருள் மாதிரி தெரிந்தது. அதுல பார்க்கும் போது ஒரு 50-60% இரும்பு தாதும் 20% நிலக்கரி இருக்கிற மாதிரி, கோல் கார்பன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சாம்பிள் மேக்னட்டிக் ப்ராப்பர்டிஸ் இருந்துச்சு. ஆனால் மற்ற கேரக்டர் மீட் ஆகிட்டு இருக்க வேண்டிய கேரக்டர் அதில் இல்லை. இந்த சாம்பிளும் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்குது. அந்த சாம்பிள் இன்றைக்கி கொண்டு வர்றது மாதிரி சொன்னாங்க, இன்னும் வரல. சாம்பிள் வந்தால் நாங்கள் இது மீட்ரைன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லாவிட்டால் எங்கள் துறையிலிருந்து எதுவும் உதவி செய்ய முடியாது.
விண்கள் விழுந்ததாக சொல்லப்படும் இடத்தில் ஏற்பட்ட பள்ளம் விண்கள் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தை போல இல்லை என்றும் புவியியல் ஆய்வுத்துறையின் துணை இயக்குநர் ஜெனரல் ராஜு கூறினார்.
விண்கள் விழுந்த இதற்கு முன்னால் பார்த்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்குலர் ஒரு குழி இருக்கும், அந்த குழி இந்த இடத்துல இல்லை. சில இடங்களில் பூமிக்கு அருகில் வரும்போது வெடிசத்துடன் கற்கள் விழுந்திருக்கிறது. அந்த கற்கள் அங்கே கிடந்திருக்கிறது, வெடித்தால் கூட அதனுடைய பாகங்கள் அதிலே கிடைக்க வேண்டும். அது அதற்கான சாத்தியக்கூறு அங்கே இல்லை.
இதற்கிடையில் திருச்சியில் உள்ள நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டியின் முதல்வர் அன்பரசு இந்த கல் விண்கல் என ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்து குறித்து பிபிசி இடம் பேசிய ராஜு,
திருச்சி கல்லூரி முதல்வர் அன்பரசு அவர்கள் அந்த இடத்துல சாம்பிள் கலெக்ட் பண்ண போயிருக்காருன்னு சொன்னாங்க. அவரிடம் தான் தொடர்பு கொள்ளும் போது அவர் சொன்னார், 62% இரும்பும் 22% கார்பனும் இருக்கின்ற காரணத்தினால் இது கான்ட்ரைட் என்று முடிவு செய்துள்ளார்கள் மைக்ராஸ்கோப் பார்த்தவுடன். ஆனால் விண்வெளி கற்களிலே கார்பன் இருப்பது கொஞ்சம் கடினம், அதிலே குரோமியம், நிக்கல், மேங்கனீஸ் மற்றும் சல்ஃபைட் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்திலே கிடைக்கவில்லை.
வேலூரில் விழுந்ததாக சொல்லப்படும் விண்கல்லின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுபவர்களும் தங்களிடம் பேச முன்வரவில்லை என்றும் ராஜு தெரிவித்தார்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் தேமுதிகவின் சில உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் பிறப்பித்திருந்த உத்தரவை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்துவிட்டது. இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழக சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்து இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. 2015 பிப்ரவரி 19 தேதியன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி மோகன்ராஜ், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறித்து சொன்ன வார்த்தைகளுக்கு அதிமுகவின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மோகன்ராஜை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். ஆனால் அதனை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தடுத்தனர். இதனால் அவையில் பெரும் அமளி ஏற்பட்டது. வெளியேற்றப்பட்ட உறுப்பினர்கள் அவைக்கு வெளியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த விவகாரம் அவையின் உரிமை குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு பிறகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி மோகன்ராஜ், தேமுதிகவின் கொறடா வி சி சந்திரகுமார், தேமுதிக உறுப்பினர்கள் எஸ் ஆர் பார்த்திபன், எல் வெங்கடேசன், ஜி எச் சேகர், கே தினகரன் ஆகியோர் அந்த கூட்டத்தொடருக்கும் அடுத்த கூட்டத்தொடரின் 10 இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து தேமுதிக உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என்றும் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்றும் கூறி இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. இதற்கிடையே இந்திய உச்சநீதிமன்றம் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பான வழக்கின் விசாரணையை இன்றும் மேற்கொண்டது. அப்போது ஆண் பெண் என கடவுள் பாகுபாடு பார்ப்பது கிடையாது என்பது பகவத்கீதையில் தெளிவாக உள்ளது என்றும் கூறிய நீதிமன்றம், ஆனால் இந்த குறிப்பிட்ட கோயிலில் அத்தகைய பாகுபாடு பார்க்கப்படுவதற்கான காரண விளக்கத்தை அளிக்க தேவஸ்தானத்திற்கு 6 கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த விவகாரத்தை அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் ஆன்மீகம் என இரு கோணங்களிலும் அணுகப்போவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதற்காக நீதிமன்றத்தில் நீதியை எடுத்து கூறும் நடுநிலை அறிவுரையாளர்கள் என வழக்கறிஞர்கள் ராஜு ராமச்சந்திரன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றான டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கத்தின் தலைவர் தேச துரோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து ஜெயக்குமார், இதற்கு பெரும் கண்டனங்களும் எழுந்துள்ளன.
இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவ அமைப்பின் தலைவர் கன்கையா குமார் மீது தேச துரோக குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் அப்சல் குருவுக்கு மரண தண்டனை விதித்தது தவறு என கூறி கண்டன கூட்டம் நடத்தியதற்காக அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கும் பதியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்கு உள்ளிருந்தே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவது தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து கூறியுள்ள அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார், பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வளாகத்திற்குள் ஆரோக்கியமான விவாதங்களை மேற்கொள்ள அனுமதி உள்ளது என்றும், அதே சமயம் இந்த தளத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். இது தொடர்பிலான கருத்தை தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளதோடு, தேச விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க டில்லி காவல்துறையினரிடம் தான் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய தேசத்தின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் தேச விரோத முழக்கங்களை ஒழிப்பது பொறுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றும், அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோரை விட்டு வைக்கவும் மாட்டோம் என்றும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமீபத்தில் தமிழகத்திலும் கூட இதுபோன்ற காரணங்களை கூறி ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டு அவர் மீது தேச விரோத சட்டத்தின் கீழ் வழக்கும் பதியப்பட்டிருந்தது. அந்த இளைஞர் சமூக வலைதளத்தில் தேசிய கொடியை எரிப்பது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். தவிர தமிழ்நாட்டை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களையும் அவர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வந்திருந்தார்.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இந்தியாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் மிகவும் வேகமான மனிதர் மற்றும் மங்கை எனும் பெருமையை இலங்கையின் தடகள வீரர்கள் பெற்றுள்ளார்கள். அவர்களது அந்த சாதனை குறித்து தெற்காசியாவில் மிகவும் வேகமாக மனிதர் என்று அறியப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ஒலிம்பியன் டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களுடன் பேசினேன்.
இதுல வந்து ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா தெற்காசிய விளையாட்டு போட்டியில நான் கலந்து கொண்ட நாள்ல இருந்து 1989 ஸ்ரீலங்கன் அணி அவங்க நாட்டுல பயிற்சி பண்ணல, அவங்க வெளிநாட்டுல அமெரிக்கால போய் கார்ல் லூயிஸ் உடைய கிளப்லதான் பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு அவங்க இந்த முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அன்னைக்கும் அவங்க வந்து ஸ்பிரிண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த அன்னைக்கு 200 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ்ல அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலா பண்றதுக்கு ஆள் இல்ல.
தெற்காசிய விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய தடகள வீரர்களுடைய ஆளுமை அந்த ஷார்ட் ஸ்பிரிண்ட் குறுகிய தூர ஓட்டத்தில் குறைந்து வருது அப்படின்னு கருத முடியுமா?
இல்ல இல்ல, குறைந்து வருதுன்னு கருத முடியாது. ஏன்னா இந்த தெற்காசிய விளையாட்டு போட்டியில இந்தியாவுடைய சாம்பியன்ஸ் தரம்பீர் சிங், மணிகண்ட ராஜா, ஆறுமுகம் மூணு பேருமே 100 மீட்டர் 200 மீட்டர்ல ஓடல. இரண்டாவது தரவரிசையில் இருக்கிற இந்திய அணி வீரர்கள் 100 மீட்டர் 200 மீட்டர் தான் ஓடி இருக்காங்க. அதனால ஸ்ரீலங்கனுடைய ஆளுமை ரொம்ப ஜாஸ்தியா தெரிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தரம்பீர் சிங் வந்து 20.66 ஏசியன் சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணார். அதே மாதிரி மணிகண்ட ராஜா, ஆறுமுகம், தரம்பீர் சிங் 100 மீட்டர்ஸ்ல 10.35 10.38 ஓடி இருக்காங்க. அதனால இந்த ரேஸ்ல அவங்க ஓடிருந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு ஈடுகட்டு கொடுத்துருப்பாங்க நிச்சயமா.
ஆனா இதெல்லாம் ஒரு சமாதானமாக இருக்க முடியுமே தவிர, இப்ப ரெக்கார்ட்ஸ் அல்லது பதக்க பட்டியலில் எடுத்துக்கொண்ட ஆடவர் பிரிவில் 100, 200, 800, 100 மீட்டர் தொடர் ஓட்டம், மகளிர் பிரிவில் 100, 800, 100 மீட்டர் தொடர் ஓட்டம் எல்லாத்திலையும் இலங்கை அணி ஜெயிச்சிருக்காங்களே, அல்லது இலங்கை வீரர்கள் ஜெயிச்சிருக்காங்களே?
பாராட்டத்தக்கூடியது. ஏன்னா இலங்கை அணியை பாராட்டணும். அவங்களுடைய கடுமையான உழைப்பு அண்ட் ப்ரொஃபஷனலிசம், ரொம்ப சிஸ்டமேட்டிக் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் நிச்சயமாக அதிகமாக உள்ளதுன்னு கூட சொல்லலாம் நிச்சயமா. அதுக்கு அந்த பாராட்டு தகுதி உடையவர்கள், அது நான் நிச்சயமா பாராட்டுறேன். அதுக்கு அந்த 100 மீட்டர்ல வந்து ஹிமான்ஷா வந்து 10.2 செகண்ட்ஸ் ஓடினாங்க. அண்ட் ரத்நாயகே விமன்ஸ் 100 மீட்டர்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஓடினாங்க. சுஷாந்திகாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஓட்டத்தை இந்த தெற்காசிய விளையாட்டு போட்டியில பார்க்க முடிஞ்சு.
இப்ப ஆடவர் பிரிவில 100 மீட்டர் தங்கப்பதக்கத்தை வென்ற இலங்கையினுடைய ஹிமாஷா இஷான் வந்து 10.28 நொடிகள்ல ஓடி இருக்கிறார். அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்க பார்ப்பீங்க?
மிக அருமையான ஓட்டம் அது. அந்த ஒலிம்பிக்ஸுக்கு ஏ பிரிவுல குவாலிஃபை பண்ணிட்டாரு. ரொம்ப அருமையான ஓட்டம். அவர் எதிர்பார்த்த விட கம்மியான ஓட்டம்
இலங்கை வீரர்கள் இப்பொழுது சிறப்பா செய்திருக்கிறதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க?
அவங்க ரொம்ப அடிப்படை பயிற்சியை இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் கடினமா உழைக்கணும். அதுவும் குறிப்பா இப்ப எங்களுடைய காலகட்டத்துல 4x100 ஆளுமை ஜாஸ்தி இருந்துச்சு. நாங்க நியூ சாப் கேம்ஸ் ரெக்கார்டு பண்ணோம். எங்களோட டீம் வந்து அர்ஜுன் தேவையா, பி பைஜு, ஆனந்த் ஷெட்டி, நான் பினிஷிங் பண்ண 100 மீட்டர்ஸ் 4x100 ரிலே இந்தியா சார்பில். அப்ப நியூ சவுத் ஏசியன் கேம்ஸ் ரெக்கார்டு பண்ணோம், நியூ இந்தியன் ரெக்கார்டு பண்ணோம், காமன்வெல்த் கேம்ஸுக்கு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி குவாலிஃபை பண்ணோம் நியூசிலாந்து ஆக்லாந்துக்கு 1991ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தகுதிய உடைய 4x100 டீம் இந்தியாவுடைய ஆளுமையை குறிப்பிடத்தக்கது. அதை வந்து தக்க வைக்கிறதுக்கு இப்ப வருங்காலத்து ஸ்பிரிண்டர்ஸ் இளம் வீரர்கள் வீராங்கனைகள் கடுமையான பயிற்சியை அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அதுக்கு அடிப்படை வசதிகள் இன்னும் மேல மேல வசதிகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அற்புதமா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை உபயோகிச்சு பண்ணணும் அப்படிங்கறதான் வேண்டுகோள்.
இந்தியாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை தடகள வீரர்களின் ஆளுமை குறித்து இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ஒலிம்பியன் டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களின் கருத்துக்களுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.